الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا، من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له، وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له، وأشهد أن سيدنا ونبينا مولانا محمد. اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. صلى الله عليه وآله وأزواجه وذرياته وأصحابه وأهل بيته أجمعين، واتقوا الله ربكم سرا وعلانية. أما بعد، فقد قال الله تبارك وتعالى في قرآنه الكريم: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. إنما يعمر مساجد الله من آمن بالله واليوم الآخر وأقام الصلاة وآتى الزكاة ولم يخش إلا الله، فعسى أولئك أن يكونوا من المهتدين.
صدق الله العظيم. சர்வ புகழும் புகழ்ச்சியும் இந்த உலகத்தை படைத்தாளுகின்ற அல்லாஹ்வுடைய உரித்தாகட்டும். அந்த இறைவனின் பெயர் நாமத்தை கூறிய குத்துபா பிரசங்கத்தை ஆரம்ப செய்கிறேன். சலாத்தும் சலாமும் சாமி மார்க்கம் ஏந்தி வந்து இருளிலே இருந்த மக்களே வெளிச்சத்துக்கு கொண்டு வந்த கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது சலாத்தும் சலாமும் சொல்லியதன் பின்னால் அன்னாருடைய வாழ்க்கை வரலாறுகளை தமது வாழ்விலே பின்பற்றி வாழ்ந்த சஹாபாக்கள், சாபியூன்கள், சபா சாபியீன்கள், நல்லடியார்கள், முஸ்லீம்கள், முஃமீன்கள் அனைவரும் அல்லாஹுடைய சாந்தியும் சமாதானம் உண்டாகட்டுமா. எந்தோர் நாள் இவ்வுலகம் மலைந்ததுக்கு பின்னால் வேணாத ஜென்னத்துள் சிறு தௌஸ் என்ற துவர்க்கம் கிடைக்கட்டுமா என்று துவா செய்கிறேன். அல்லாஹ் கபூல் செய்வானா. அன்பான அல்லாஹுவின் நல்லடியார்களே, அல்லாஹுடைய கடமையை நிறைவேற்றுவதற்காக வேண்டி அல்லாஹினுடைய வீட்டிலே நேர காலத்தில் வந்திருக்கின்ற வாலிபர்களே, வயோதிபர்களே, சிறார்களே, வர இருக்கின்ற அல்லாஹுவின் நல்லடியார்களே, எங்களுடைய சக்திக்கு உட்பட்டவாறு எல்லா சந்தர்ப்பங்களிலும் அந்த அல்லாஹுவை பயந்து வாழ்ந்து கொள்ளுமாறும், முதலாவது பிரசங்கத்தை நிகழ்த்துகின்ற எனக்கும் அதற்கற்பால் அந்த பிரசங்கத்தை கேட்கின்ற உங்களுக்கும் வசீஹத்தும் நசீஹத்தும் தக்குவாவை ஏற்றி வைக்கிறேன். எனவே எல்லா சந்தர்ப்பங்கள் அல்லாஹுவை பயந்துடக்கூடிய கூட்டத்திலே அல்லாஹ் அனைவரையும் கபூசிக்கிக் கொள்வானா. அன்பான அல்லாஹுவின் நல்லடியார்களே, அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா இந்த உலகத்துக்கு எங்களை அனுப்பி எங்களுக்கு என்று பல பொறுப்புகளை தந்து எங்களை அல்லாஹ் அந்த உலகத்துக்கு அனுப்பி வைத்திருக்கிறான். உலகத்திலே வாழக்கூடிய மனிதர்களை நாம் பார்க்கின்ற போது அவர்கள் பல வகையான பொறுப்புகளுக்கு மத்தியிலே வாழக்கூடியதை நாம் பார்க்கிறோம். அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா எங்களுக்கு சில பொறுப்புகளை தந்திருக்கிறான், நாம் எமக்கு செய்ய வேண்டிய சில விடயங்கள். அதே போன்று நாம் எமது ரப்புக்கு செய்ய வேண்டிய சில பொறுப்புகள் இருக்கிறது. அதே போன்று நாம் எங்களை ஈண்டெடுத்த எமது பெற்றோருக்கு செய்ய வேண்டிய சில பொறுப்பு இருக்கிறது. அதே போன்று எங்களை சார்ந்திருக்கின்ற பந்தங்களுக்கு செய்ய வேண்டிய சில பொறுப்பு இருக்கின்றது. அதே போல எங்கட சமூகம், எங்கட மாற்று மத சமூகம் எல்லோருக்கும் செய்ய வேண்டிய பல பொறுப்புகளை அல்லாஹ் எங்களுக்கு தந்து அனுப்பியிருக்கிறான். இந்த உலகத்தில் வாழக்கூடிய மனிதர்கள் ஏதோ ஒரு வகையிலே பல பொறுப்புகளை சுமந்தவர்களாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார். பாடசாலை முதல், சாதாரணமான ஒரு பாடசாலை முதல், பல்கலைக்கழக பெரிய பட்ட படிப்புகள் பூர்த்தி செய்கின்ற வரைக்கும் பல பொறுப்புகளை நாம் பார்க்கிறோம். ஒரு அதிபருக்கு கீழே ஆசிரியர்கள் கட்டுப்படுவார்கள், ஆசிரியர்களுக்கு மாணவர்கள் கட்டுப்படுவார்கள், மாணவர்களுக்கு அந்த மாணவர்கள் எல்லாம் மொனிட்டர்கள் கட்டுப்படுவார்கள். இப்படி தலைமைத்துவத்தை இஸ்லாம், நிர்வாகத்தை இஸ்லாம் தெளிவாக சொல்லிக் கொண்டிருக்கிறது. எனவே கண்ணியமானவர்களே, வீட்டு நிர்வாகத்தை எடுத்து பார்த்தால் கணவன் மனைவி, அந்த மனைவி கணவனுக்கு கட்டுப்பட்டு வாழ வேண்டும். கணவன் மனைவி பாப்பா அம்மா இருவருக்கு வந்த பிள்ளைகள் கட்டுப்பட்டு வாழ வேண்டும். குடும்பத்திலே ஒரு பெரிய பொறுப்புதாரிகளான மூத்த குடும்பமாக இருந்த அந்த குடும்பத்துக்கு ஏனைய குடும்பத்தார்கள் கட்டுப்பட்டு வாழ, இந்த கட்டுப்பாட்டை இஸ்லாம் சொல்லி தந்திருக்கிறது. முழு உம்மத்தும் அல்லாஹ் ரசூலுக்கு கீழால் வர வேண்டும். கண்ணியமானவர்களே, தலைமைத்துவத்தை முழு உலகத்துக்கும் எடுத்துக்காட்டியது இஸ்லாம் தான். இந்த உலகத்தை ஆட்சி செஞ்ச 4 பேர் இருக்கிறார், 4 பேரிலே 2 பேர் முஸ்லீம்கள், அதிலே ஒருவர் ஒரு நபி, 2 பேர் காஃபிர்கள். கண்ணியமானவர்களே, சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இந்த முழு உலகத்தையும் ஆட்சி செஞ்சார்கள், ஒரு நபி. அதே போல சிக்கந்தர், துல்கர்னைன் என்று சொல்லக்கூடிய முழு உலகத்தையும் ஆட்சி செஞ்சார் ஒரு முஸ்லீம். முஸ்லீம் அல்லாத இருவர்கள் இந்த உலகத்தை ஆட்சி செஞ்சார்கள். நும்ரூத், துருத் நசர் என்று சொல்லக்கூடிய இருவர்களும் இந்த உலகத்தை ஆட்சி செய்தார்கள். ஆனால் முழு உலகத்தையும் ஆட்சி செஞ்ச முஸ்லீம்கள் எப்படி தலைமைத்துவத்தை நடத்தினார்கள், தங்களுக்கு கீழுள்ளவர்கள் எப்படி வைத்துக் கொண்டார்கள், எப்படி அவர்களோடு நடந்து கொண்டார்கள் என்பதுதான் மிக முக்கியமான ஒரு விடயமாக இருக்கிறது. கண்ணியமானவர்களே, அதுக்கு பின்னால் வந்த ஹலீஃபாக்களுடைய வரலாறு எடுத்துப்பார். அபூபக்கர், உமர், உஸ்மான், அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹும் அவர்கள் எல்லோரும் எல்லா கபூல் செஞ்சு கொள்வான உலகத்திலே 1/3 பகுதி ஆட்சி செய்தார். முஸ்லீம்களுக்கு ஒரு கைலாபு இருந்தது. 1924 முன்னதான முஸ்லீம்களுக்கு 2 தலைமைத்துவம் கிடையாது. முஸ்லீம்களுக்கு இருந்தது ஒரே ஒரு தலைமைத்துவம் தான். கண்ணியமானவர்களே, இன்று மேற்கத்தையருடைய திட்டங்கள்ல ஒன்றுதான் முஸ்லீம்களை தவிழும்படியாக்குவது, முஸ்லீம்களுடைய ஒற்றுமையை சீர்குலைப்பது. இந்த ஒற்றுமை இருக்கிறதே மிகப்பெரிய ஆயுதம், ஒற்றுமை இருக்கிறதே அல்லாஹ் உதவியை கொண்டு வர மிகப்பெரிய இபாதம், ஒற்றுமை இருக்கிறதே மிகப்பெரிய ஒரு சக்தி. முதலாவது ஹிலாபத்தை வீழ்த்தினார்கள், அதற்கு அடுத்ததாக முழு உலகத்திலும் உள்ள ஒரு ஹிலாபத்தை வீழ்த்தினார்கள், முஸ்லீம்களுக்கு இருந்த ஒரு தலைமைத்துவத்தை வீழ்த்தினார்கள், அதற்கு அடுத்ததாக ஒவ்வொரு முஸ்லீம் நாடுகள் மீது கைவிட்டார்கள், ஒரு முஸ்லீம் நாடுகளுடைய பொருளாதாரத்தை கைவிட்டார்கள். கண்ணியமானவர்களே, 1924 பிறகுதான் இன்று நாம் பார்க்கின்ற சவுதி அரேபியா, துபாய், கட்டார், பஹ்ரைன், ஓமான், ஜோர்டான், பலஸ்தீன், ஆப்கானிஸ்தான், உஸ்பெகிஸ்தான் போன்ற நாடுகளுடைய வரலாறுகளை பார்க்கிறோம். கிட்டத்தட்ட 48 நாடுகளுடைய வரலாறுகள் எல்லாம் அந்த 1924 பின்னர் தான். அதற்கு முன்னதாக ஒரே தலைமை சூழ்ச்சி கீழே வாழ்ந்தார். அந்த 1924 துருக்கியில் இருக்கக்கூடிய முஸ்தபா கமால் என்று சொல்லக்கூடியவர், கண்ணியமானவர்களே, அந்த முஸ்தபா கமால் என்று சொல்லக்கூடிய கொடிவை என்ன செய்கிறான் தெரியுமா? சுல்தான் அப்துல் ஹமீத் ரஹ்மஹுல்லா அவர்களை பிடித்து ஜெயிலிலே போடுகிறான். போட்டு விட்டு சொல்கிறார், இந்த துருக்கி இனிமேல் முஸ்லீமுடைய ஹிலாபத்துக்கு கீழ் வராது, எனவே இது ஒரு தனி நாடாக இருக்கும் என்று அந்த நாட்டை அவர் பிரிக்கிறார். அதற்கு பின்னால் முஸ்லீம்கள் துண்டு துண்டு ஆக்கப்பட்டார். கண்ணியமானவர்களே, இது ஹிலாபத் வீழ்ந்த வரலாறு. இன்று நாம் பார்க்கிறோம் சமூகத்திலே, ஈராக்கிலே வெள்ளம், இரத்த வெள்ளம், சிரியாவிலே இரத்த வெள்ளம், பர்மாவிலே இரத்த வெள்ளம், முஸ்லீம்களுக்கு ஒரு தலைமைத்துவமையை தட்டி கேட்பதற்கு, முஸ்லீம் நாடுகளுடைய பெயரை சுமந்திருக்கிறோம், ஆனால் தலைமைத்துவம் வீழ்த்தப்பட்டால் பயங்கரமான தோல்வியை சந்திப்போம். கண்ணியமானவர்களே, ஏராளமான வரலாற்று சம்பவம் நாம் பார்த்திருக்கிறோம். உஹது மலை, உஹது யுத்தம், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள காலத்தில் நடந்த முக்கியமான ஒரு யுத்தம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள தலைமைத்துவத்திற்கு ஒரு மாற்றம் செய்தார்கள் சஹாபாக்கள், ஒரு மாற்றம் செய்தார்கள். ஒரு சஹாபியை உவதிமலை அடிவாரத்தில் நிப்பாட்டி விட்டு சொல்லுகின்றார்கள், யுத்தம் வெற்றி பெற்றாலும் சரி தோல்வி பெற்றாலும் சரி யாரும் இந்த விதத்தில் இருந்து நகர வேண்டாம் என்ற ஒரு வார்த்தையை சொல்லுகின்றார்கள். கண்ணியமானவர்களே, யுத்தம் வெற்றி பெற்று விட்டோம் என்ற ஒரு வெளி தோற்றம் முஸ்லிம்களுக்கு காட்டப்படுகிறது. அப்போது என்ன செய்கிறார்கள், அந்த இடத்தை விட்டு நகர்கின்றார்கள். அந்த இடத்துக்கு அமீராக போட்டவர் சொல்கிறார், யாரும் நகர வேண்டாம், நபிகாருடைய கட்டளை மீற வேண்டாம். கண்ணியமானவர்களே, இல்லை யுத்தம் தான் முடிவெட்டு விட்டது, இனி என்ன வேறு இருக்கிறது, கனிமத்து பொருளை எடுத்துக்கொண்டால் யுத்தம் முடிந்துவிடும் என்று சொல்லி அப்படியே சகாபாக்கள் அந்த இடத்தை விட்டு நகர்ந்தார். கண்ணியமானவர்களே, எந்த இடத்துக்கு காபிர்கள் போகக்கூடாதோ அந்த இடத்துக்கு போனார்கள் காபிர்கள். சொல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த இடத்துல இருந்தார்கள் அந்த இடத்துக்கு போய் சொல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கடுமையாக தாக்கினார்கள். நபி சொல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய உதடும் பல்லும் சரிதாகின்ற அளவுக்கு தாக்கினார்கள். கண்ணியமானவர்கள், அது மாத்திரமல்ல, அந்த யுத்தத்திலே மிக பயங்கரமான ஒரு தோல்வி ஏற்பட்டது. காரணம் என்ன, தலைமைத்துவத்துக்கு செய்த ஒரே ஒரு மாற்றம், நகரக்கூடாது என்ற ஒரு வார்த்தையை மீறிய ஒரே ஒரு காரணத்துக்காக யுத்தத்திலே தோல்வி. சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய உறுப்புகள் கூட சகிதாகின்ற அளவுக்கு ஒரு தலைமைத்துவத்துக்கு மாறு செய்தால் ஏற்பட்டது. எனவே கண்ணியமானவர்களே, எல்லா பொறுப்புகளை விடவும் மிக முக்கியமான ஒரு பொறுப்பு இருக்கிறது, அதுதான் நிர்வாக பொறுப்பு, பள்ளியுடைய பரிபாலன பொறுப்பு. கண்ணியமானவர்கள், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பரிசுத்த அல் குர்ஆன்ல இந்த பள்ளியை யாரு பரிபாலனை செய்ய வேண்டும் என்ற விஷயத்தை அல்லாஹ் தெளிவாக அழகாக சொல்லுகிறான். எனவே கண்ணியமானவர்களே, இன்றைய ஹுத்பாவில் நாம் நிர்வாகிகள் எப்படி இருக்க வேண்டும், ஜமாத்தா எப்படி இருக்க வேண்டும், நிர்வாகிகளின் ஜமாத்தாரும் சுமந்திருக்கின்ற அந்த ஊர்கள் எப்படி இருக்க வேண்டும் என்ற விஷயத்தை குர்ஆன் ஹதீஸ் வழியிலே பார்ப்போம். கண்ணியமானவர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த நிர்வாகத்தை பற்றி அழகா குர்ஆன் சொல்கிறார். அதற்கு முன்னதாக நாம் இந்த பள்ளியை பரிபாலனை செய்வதற்கு முன்னதாக இந்த பள்ளியுடைய பெருமதி விளங்க, எங்களுடைய வீட்டுக்குள்ள சிறப்பல்ல இந்த பள்ளி. எனவே பள்ளி என்பது அல்லாஹ்வுடைய மஸ்ஜித் என்பது பெருமதியான இடம், அல்லாஹ்வுடைய ரஹ்மத் இறங்கக்கூடிய இடம், அல்லாஹ்வுடைய உதவி இறங்கக்கூடிய இடம். இங்கிருந்தான் எல்லா ஊருக்கும் அல்லாஹ்வுடைய ரஹ்மத் குறிக்கப்படும். எனவே கண்ணியமானவர்களே, பள்ளி என்பது வெறுமனே பள்ளியை கட்டிவிட்டால் மாத்திரம், இரண்டு மூன்று நான்கு மாடி என்று பள்ளியை கட்டிவிட்டு அழகாக மாபல் குடிக்கிவிட்டால் பள்ளியுடைய தோற்றம் அழகாக இருக்குமே தவிர, பள்ளியுடைய தோற்றத்தை வைத்து அல்ல பள்ளிக்கு அழகு, பள்ளிக்கு வந்து போகக்கூடிய மக்களுடைய உள்ளத்தை வைத்துத்தான் அதற்கு அழகு இருக்கிறது. பள்ளியோடு தொடர்பாக இருக்கக்கூடிய மக்களுடைய உள்ளத்தில் எந்த அளவு ஈமான் இருக்கிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர் சொன்னார்கள், யார் பள்ளிக்கு அதிகமாக போய் வருகிறாரோ அவரை ஒரு ஈமான்தாரி என்று சொல்லுங்கள், அவர் அல்லாஹ் ஒரு நெருக்கத்தை பெற்றுக்கொண்ட மனிதன் என்று சொல்லுங்கள். அல்லாஹ் தஆலா கியாமத்தில் அந்த மனிதரை கூப்பிட்டு நிழல் கொடுப்பான். யார் அந்த மனிதர், பள்ளியோடு தொடர்பாக இருப்பார், பள்ளியை விட்டு வெளியே போனாலும் மீண்டும் எப்போது பள்ளிக்குள்ள வருவேன் ஒரு சந்தர்ப்பம் கிடைக்காதா என்று எண்ணிக்கொண்டிருப்பார். இப்படியான மனிதருக்கு அல்லாஹ் கியாமத்தில் நான் நிழல் கொடுக்கிறார். இனி அப்படி பெருமதியான இடம் ஒரு பள்ளி வாயில். எனவே பள்ளிக்கு வரக்கூடிய மக்கள் எந்த அளவு சுத்தமாக இருக்கிறார்கள், எந்த அளவு உள்ளம் பரிசுத்தமாக இருக்கிறது, எந்த அளவு பாவங்களை விட்டு இந்த உள்ளம் விடுபட்டிருக்கிறது, எந்த அளவு அல்லாஹ் இந்த உள்ளம் சுமந்திருக்கிறது என்ற விஷயத்தை வச்சு தான் கண்ணியமானவர்களே அந்த ஊருக்கு பெருமதி இருக்குது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு ஹதீஸ்ல சொன்னார், கியாமத்து நாள் அடையாளம், அழகாக பள்ளிகளை கட்டுவார்கள், ஆனால் அந்த பள்ளிகள் எல்லாம் அல்லாஹ்வை நினைவுபடுத்தக்கூடிய மக்கள் இருக்க மாட்டார்கள். பள்ளிகள் அதிகமாகும், இபாதத் குறையும், பள்ளியை வைத்து பெருமை அளிப்பார்கள், பள்ளியுடைய பெருமதியை வைத்து பெருமை அளிப்பார்கள், ஆனால் மக்கள் பள்ளிக்கு வருவது விகிதாச்சாரம் குறைவாக இருக்கும் என்ற கருத்தை சொல்லல்லாக சொல்லிவிட்டார்கள். எனவே கண்ணியமானவர்களே, அல்லாஹ்வுடைய பள்ளி வாயில் சிறந்தது, அல்லாஹ்வுடைய ரஹ்மத் இறங்கக்கூடிய இடம். சஹாபாக்கள் கவலை வந்தால் உடனே பள்ளிக்கு வருவார்கள், சஹாபாக்கள் ஒரு பிரச்சனையில தீர்வு பெற்றுக் கொள்ளலையா பள்ளிக்கு வருவார்கள், சஹாபாக்கள் ஒரு தீர்வு எடுக்கணுமா பள்ளிக்கு வருவார்கள், ஒரு மார்க்க சட்டத்தை படிக்கணுமா பள்ளிக்கு வருவார்கள். எனவே பள்ளி என்பது சாதாரணமாக சொல்லக்கூடிய இடம் மாத்திரம் அல்ல. பள்ளி என்பது சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் மஸ்ஜிதுல் நபவி மிகப்பெரிய ஒரு நீதிமன்றமாக இருந்தது. எந்த அளவு நீதிமன்றம் என்றால், முஸ்லீம் அல்லாத மாற்று மத சகோதரர்கள் நீதம் பெற்று வரக்கூடிய ஒரு இடமாக, மிகப்பெரிய ஒரு நீதிமன்றமாக மஸ்ஜிதுல் நபவி திகழ்ந்திருக்கிறது. மிகப்பெரிய ஒரு மதரசாவாக மஸ்ஜிதுல் நபவி திறந்திருக்கிறது. பல பயிற்சிகளை உருவாக்கக்கூடிய இடமாக மஸ்ஜிதுல் நபவி திகழ்ந்திருக்கிறது. அந்த மஸ்ஜிதுல் நபவியை மாத்திரம் சொல்லவில்லை, எல்லா பள்ளிவாள் எப்படித்தான். எனவே கண்ணியமானவர்களே, அங்கிருந்தான் நன்மைகள் விதைக்கப்பட வேண்டும். அங்கிருந்தான் நன்மைகள் பாடசாலைக்கும் பஜாருக்கும் ஊருக்கும் பகிரப்பட வேண்டும். பள்ளி வேறு, மதரசா வேறு, பாடசாலை வேறு என்று பார்க்க முடியாது, எல்லாம் ஒன்றுதான். கண்ணியமானவர்களே, இவைகள் எல்லோரும் ஒரே பார்வையிலே, சரியத்துரிய பார்வையிலே, இங்க எப்படி நன்மைகளை விதைக்கிறோமோ அந்த அளவு நன்மைகள் விதைக்கப்பட வேண்டும். அப்போதுதான் நல்ல ஒரு சமுதாயத்தை எதிர்காலத்திலே உருவாக்கலாம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதைத்தான் சொன்னார்கள். அல்லாஹ் சொன்ன உலகத்திலே மிகவும் விருப்பமான ஒரு இடம் இருக்கும் என்றால் அது பள்ளி வாயில் தான். அல்லாஹ்வுடைய ரஹ்மத் இறங்கக்கூடிய, மக்கள் எல்லாம் கவலையை தீர்க்க வர வேண்டிய, தேவையெல்லாம் அல்லாஹ்விடத்திலே முறையிடுவதற்காக வர வேண்டிய அந்த இடம் தான். வெறுப்பான இடம், அல்லாஹ் கோபமான இடம் எதுண்டா? கடை தெருவு பஜார். சைத்தானுடைய பாவங்கள் பின்னப்பட்ட இடம், சைத்தானுடைய வலைகள் பின்னப்பட்ட இடம். இன்னைக்கு நிறைய பிரச்சனை உருவாகிறது பஜாரா. பஜாருக்கு போனா நாவ பாதுகாக்கலாம், பஜாருக்கு போனா கண்ணை பாதுகாக்கலாம். இது பயங்கரமான ஒரு காலம். கண்ணை மூடினாலும் உயிருக்கு ஆபத்து, கண்ணை திறந்தா ஈமானுக்கு ஆபத்து. அப்படியான ஒரு காலத்துல வாழ்வோம். கண்ணியமானவர்களே, நாவு இருக்குதே, பஜாருக்கு போனா அந்த நாவு சும்மா இருக்காது. பயங்கரமான உறுப்பு முன்னால் ஒரு ஜனாதா கோவில் சுவர்க்கவாதி சொன்னாங்க. அப்படி சொல்ல வேணாம், நீங்கள் அப்படி சொல்ல வேணாம். ஏனென்றால் இவர் செலவு செய்யக்கூடிய ஒரு விடயத்தில் செலவு செய்யாமல் கஞ்சத்தனம் காட்டியிருக்கலாம். பேசக்கூடாத ஒரு வார்த்தையில்லாத ஒரு வார்த்தையை அவர் பேசியிருக்கலாம். இந்த இரண்டு காரணத்தால் நீங்கள் செய்யக்கூடிய சிபாரிசு மறுக்கப்பட்டு இவர் வித்தியாசமான ஒரு அமைப்பில் சுவர்க்கம் இல்லாமல் ஒரு இடத்துக்கு போகலாம் என்ற கருத்தை சொல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களுக்கு எச்சரித்து சொன்னார். இதில் நீமானவர்களே, இந்த நாவு சாதாரணமானது அல்ல. சஹாபாக்கள் நாவுக்குள்ள கல்லை போட்டார்கள். யான் எதற்காக போட்டார்கள்? கண்ணியமானவர்கள், அவருடைய அமல்களை பாதுகாத்துக் கொள்ள, சமூகத்தில் பிரச்சனைகள் வராம ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸ் சொன்னார்கள், யார் இந்த நாவை மர்மஸ்தானத்தை பாதுகாத்துக் கொள்றாங்களோ அவங்களுக்கு சுவர்க்கத்தை பெற்றுக் கொடுக்க நான் தயார் நடத்தி அவங்க பொறுப்பிட்டான். கண்ணியமானவர்களே, இந்த ரெண்டும் சாதாரணமான ஒரு பல்ல. ஒரு ஊர்ல குழப்பமா, ஒரு ஊர்ல தலைமை சுவத்து கட்டுப்பட மாட்டாங்களா, ஒரு ஊர்ல பிரச்சனையா, குடும்பம் கலைகிறதா? காரணம் இந்த நாவுதான். காரணம் இந்த நாவுதான். பாடசாலைக்கு பிரச்சனையா, பள்ளிக்கு பிரச்சனையா, பஜார்ல பிரச்சனையா? காரணம் இந்த நாவுதான். கண்ணியமானவர்களே, எனவே பஜார் சொல்லக்கூடிய இடம் சாதாரணமான இடம் அல்ல. தேவைக்கு பயன்படுத்துங்கள் மருந்தை போல. எல்லா சந்தர்ப்பத்திலும் மருந்து குடிக்க மாட்டோம், அது எஃபெக்டா போயிடும், அது ஒரு ஆபத்தா போயிடும். தேவைக்கு பயன்படுத்துவோம் துன்யா, தேவைக்கு பயன்படுத்துவோம் பஜார். எல்லா நேரத்திலையும் பஜாரில் காலத்தை கழிக்க வேண்டாம். அதிகமாக பள்ளியில நேரத்தை கழியுங்க. சஹாபாக்கள் பள்ளியில் அதிகமாக நேரத்தை கழிச்சாங்க. எனவே கண்ணியமானவர்களே, இந்த பள்ளி வாயில் என்பது பெருமதியான ஒரு இடம். அல்லாஹு தஆலா பரிசுத்த அல் குர்ஆன் சொல்லுகிறான், நீங்க எல்லா இடத்திலும் சுத்தமாக அழகாகத்தான் இருக்கணும். ஆனா அல்லாஹ் இன்னும் ஒரு குவாலிஃபிகேஷனை போடுறான், யா பனி ஆதம் குதூ ஸீனதகும் இந்த குல்லி மஸ்ஜித். ஆதமுடைய மக்களே, மனிதர்களே, நீங்கள் எல்லோரும் பள்ளிக்குள்ளே வருகின்ற போதும், பள்ளிக்குள்ளே இருக்கின்ற போதும் அழகாக ஜீனத்தாக இருங்கள், உங்களை அலங்கரித்துக் கொள்ளுங்கள். அடையாள், அத்தரால், மனத்தால், மற்றவருடைய உள்ளத்தை உள்ளத்தால் வெல்லுவதால் பல வகையிலே உங்களை நீங்கள் அழகுபடுத்திக் கொள்ளுங்கள். அல்லாவுக்கு முன்னால் அழகாக இருக்க வேண்டும். அல்லாஹ் ஒரு உறவாடுகின்ற சுத்தமாக இருக்க வேண்டும். அந்த சுத்தம் வெறுமனே வெளி சுத்தம் அல்ல, உள் சுத்தம் இருக்க வேண்டும். ஐன் என்ற வார்த்தை இருக்கிறது கண்ணீர். ஐன் என்ற வார்த்தை கண்ணால வார இந்த கண்ணுக்கும் ஐன் என்ற வார்த்தையை பயன்படுத்துவாங்க. ஊமியாலவா ஊற்றுக்கும் ஐன் ஊற்று என்று பயன்படுத்துவாங்க. கண்ணால வரக்கூடிய ஊற்று இந்த உள்ளத்தை சுத்தப்படுத்த பாவம் பொறாம அநியாயம் எல்லா விஷயத்தை விட்டும் இந்த உள்ளத்தை சுத்தப்படுத்தும் கண்ணால வார ஊற்று கண்ணீர். கண்ணால கண்ணீர் வந்தால் உள்ளம் பரிசுத்தமாகும். உள்ளம் பரிசுத்தமானா அல்லாஹ் எங்களை உடம்பை சுத்தப்படுத்த பூமியிலிருந்து ஊற்ற தருவான், பூமியிலிருந்து தண்ணீர் தருவான், வானத்திலிருந்து தண்ணீர் தருவான். எனவே கனிமானவர்களே, உள்ளத்தை பரிசுத்தப்படுத்தத்தான் தண்ணிக்கு வருகிறோம். வெளியில மாத்திரம் சுத்தமாக இருந்து செய்வதான் எங்களை உள்ளம் பரிசுத்தமாக. உள்ளம் பரிசுத்தமாக வரையில சுவர்க்கத்தை பெற்றுக் கொள்ள முடியாது. வாழக்கூடிய காலம் பயங்கரமான ஒரு காலம். இன்றைய சமுதாயம் குர்ஆனை சுமக்க வேண்டிய சமுதாயம், எதையோ சுமந்து கொண்டிருக்கிறார்கள். குர்ஆனை பார்த்து அழக்கூடிய சமுதாயம், பேப்பரை பார்த்து அழுது கொண்டிருக்கிறார்கள். மறுமையுடைய காட்சியை நினைத்து அழக்கூடிய சமுதாயம், டிவியில போற நாடகங்களையும் கற்பனை கதைகளையும் பார்த்து அழுகின்றார்கள். படைச்சிறப்புக்காக வேண்டிய கண்ணீர் எடுக்க வேண்டிய சமுதாயம், படைப்பினங்களுக்காக கண்ணீர் எடுத்துக் கொண்டிருக்கிறார்கள். சுவர்க்கத்தை இழந்து விட்டோம், நரகத்துக்குரிய வாழ்வாக வாழ்வு அமைகிறது என்று பயப்படாமல் இந்த உலகத்துக்காக வேண்டியே வாழ்ந்து வாழ்ந்து கனி வடித்துக் கொண்டிருக்கிறார்கள். கண்ணியமானவர்களை பட்டம் பதவிக்காவணி மக்களை கொள்ளுகின்றார்கள். இப்படியான ஒரு பயங்கரமான காலத்திலே வாழ்கிறோம். எனவே கண்ணியமானவர்களே, இந்த பக்குவங்களை உருவாக்கக்கூடிய இடம்தான் பள்ளிவாயில். எனவே பள்ளி வாயிலோடு அதிகமாக சிறப்பை ஏற்படுத்திக் கொள்ளுங்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படி சொன்னார் என்றால், யாராவது ஒரு மனிதர் பள்ளிக்குள்ள வியாபாரம் பண்ணினால் அவருக்கு பரக்கத் இல்லாம போகட்டும் அப்படி அவங்க பதுவா செஞ்சாங்க. பள்ளிக்கு வியாபாரம் பண்ணலாது, பள்ளிக்கு ஒரு பொருள் காணா போனா தேடலாது. கண்ணியமானவர்களே, அந்த பயங்கரமான எச்சரிக்கை ஹதீஸ்ல வந்திருக்குது. பள்ளிக்கு செல்லக்கூடிய சாதாரண இடம் அல்ல இது, அல்லாஹுடைய இடம், யாருக்கும் சொந்தம் இல்ல. இது அல்லாஹுக்கு சொந்தமான இடம், எல்லோருக்கும் பொதுவான இடம் பள்ளி வாயு. கண்ணியமானவர்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஒரு மனிதன் பள்ளிக்குள்ளே சொல்லுகிறார், அடுத்த நேரம் வரைக்கும் அப்படியே பள்ளியிலே உட்கார்ந்து கொண்டிருக்கிறார், உது முடியாமல் அவர் அப்படியே உட்கார்ந்து கொண்டிருக்கிறார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அவருக்காக அல்லாஹ் ஒரு மலக்கை நியமிச்சு அந்த மலைக்கு பள்ளிக்குள்ள இருக்கிற காலம் முழுவதும் அவருக்கு துஆ செய்வார், அல்லாஹும்மா ஃபிர் லஹு, அல்லாஹும்ம ரஹம்ஹு, யா அல்லாஹ் இவரை மன்னிச்சிடு. ஓன்ற பள்ளிக்குள்ள வந்திருக்கிறார், யா அல்லாஹ் இவரை மன்னிச்சிடு. பத்து வருஷத்துக்கு முன்னால செஞ்ச பாவம் அளிக்கப்படுகிறது, ஒன்பது எட்டு வருஷத்துக்கு முன்னால செஞ்ச பாவம் அளிக்கப்படுகிறது. மலக்கு துஆ செஞ்சு கொண்டே இருக்கிறாரு, மன்னிச்சுட்டா என்ன நடக்கணும், வரஹம்ஹு, யா அல்லாஹ் இருக்கு இறக்கம் காட்டுது. மன்னிச்சு அல்லாஹ் இறக்கம் காட்டினா அதை விட மிக பெரிய நேமத்து வேறு என்ன இருக்க முடியும்? எனவே கண்ணியமானவர்களே, பள்ளிக்குள்ளே அதிகமாக நேரத்தை கழிப்போம். எனவே தொழுகையை யாரும் பாலாக்கிறார்கள். பள்ளிக்கு வர சொல்வதுக்கு மாத்திரம் அல்ல, எல்லா விவகாரங்களும் சேர்த்தா நாங்கள் பள்ளிக்கு வரோம். ஒரு ஒரு மசூரா முடிவெடுத்தோமா பள்ளியால தான். எனவே கண்ணியமான பள்ளியோடு சிறப்பாயிருங்க. தொழுகை விட்டுட்டோம்டா அது சாதாரணமான ஒரு கேவலம் அல்ல. கயாமத் நாள் அல்லாஹ் கேட்கிற முதலாவது கேள்வியே தொழுகை தான். தொழுகையை விட்டுட்டா அதை விட மிகப்பெரிய நஷ்டம் இந்த உலகத்தில் இருக்க முடியாது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸ்ல சொன்னாங்க, அதைத்தான் அழகா சொன்னாங்க. நீங்க ஒரு ஒரு பக்கத்துல ஆறு ஓடுகள் அஞ்சு விருத்தம் குளிக்கிறீங்க, உடம்புல ஊத்த இருக்குமா? எவ்வளவு அழகான உதாரணம். நாங்க அஞ்சு நேரம் குளிச்சா எங்கட வெளி சுத்தம் உள் சுத்தம் எல்லாமே சுத்தமாக்கப்படுவதுக்கெல்லாம் தொழுகை தந்திருக்கிறான். எனவே கண்ணியமானவர்கள், கயாமத்துல எல்லாம் கேட்பான் என் தொழுகையை பற்றி. தொழுகை சீரா இருந்தா தான் எல்லா விஷயம் சீரா இருக்கும். தொழுகை சீரகத்து போனா வேற ஒரு விஷயமும் சீரான இருக்க முடியாது. எனவே கண்ணியமானவர்கள், தொழுகை அதிகமாக கவனம் செலுத்துங்க. அடுத்தது கண்ணியமானவர்களை, தொழுகையை விட்டுட்டா பயங்கரமான முடிவுகளை கயாமத்துல சந்திப்போம். நபி அவங்க சொன்னாங்க, யாரெல்லாம் ஆட்சி அதிகாரங்களை வச்சு தொழுகை விடுறாங்களோ அவங்க பிறவுகள் எழுப்பாட்டப்படுவாங்க. பிறவுன்ற பேரை கேட்டால் எங்களுக்கு எரிச்சல் ஆயிக்குது, ஆனா தொழுகையை விட்ட மனிதரெல்லாம் பிறவுகள் எழுப்பாட்டப்படுவாங்களே. கண்ணியமானவர்களே, பட்டம் பதவிகளாக யாரெல்லாம் தமிழர்களின் அந்தஸ்துகளை வைத்து தொழுகைகளை விடுகின்றார்களோ அவர்கள் எல்லாம் ஹாமானோடு எழுப்பாட்டப்படுவார்கள். ஹாமானுடைய பேரை கேட்டால் எங்களுக்கு பயங்கரமான கோபம் இருக்கிறது, ஆனா தொழுகை விட்டுவிட்டால் அந்த காபிரோடு மறுமையில் நான் இருப்பேன். நபியாவுடைய ஹதீஸே கண்ணியமானவர்களை இதை கொஞ்சம் யோசியுங்கள். எனவே தொழுகையில் அதிகமாக கவனம் செலுத்துங்கள். உமர் ரலி அல்லாஹு தஆலா சொன்னார்கள், அல்லாஹ் ஃபில் இஸ்லாலிமன் தரக்கஸ்ஸலா, யாரெல்லாம் தொழுகை விடுறாங்களோ அவர்களுக்கு மார்க்கத்துல பங்கே இல்லைன்னு சொன்னார்கள். எனவே கண்ணியமானவர்களே, தொழுகை யாரிகளாக வாழ்வோம், எப்போதும் சொல்லக்கூடிய மக்களாக இருப்போம். அல்லாஹு சுப்ஹானஹு தஆலா இப்படி சிறந்த இடம் தான் இந்த பள்ளி வாயில். பள்ளிக்கு வந்து போகக்கூடிய மக்கள்ல உள்ளத்தை அல்லாஹ் பரிசுத்தப்படுத்துகிறான். கண்ணியமானவர்களே, ஒரு மனிதன் பள்ளிக்கு நடந்து வரக்கூடிய எட்டுக்கோடு நபி அவங்க சொன்னாங்க நிறைய சிறப்பு இருப்பதான். எனவே வேறு எங்குமே கொடுக்காத சிறப்புகளை அல்லாஹ்வுடைய மாளிகைக்கு வருகிறபோது சொல்லலாம் சொல்ல நிறைய சொல்லியிருக்கிறார். எனவே கண்ணியமானவர்களே, இந்த பள்ளிக்கு வரக்கூடிய மக்களுக்கு எவ்வளவு சிறப்புண்டா, இந்த பள்ளியை பரிபாலனை செய்யக்கூடிய மக்களுக்கு எவ்வளவு நல்லா சிறப்பை கொடுக்குறான், எவ்வளவு கண்ணியத்தை கொடுக்குறான். கண்ணியமானவர்களே, சாதாரணமான விஷயம் அல்ல பள்ளி நிர்வாகம் என்பது. அல்லாஹ் தஆலா பரிசுத்த குர்ஆனில் சொல்கிறான், இன்னமா யஅமுரு மசாஜிதல்லாஹ், அல்லாஹ்வுடைய பள்ளியை பரிபாலனை செய்யக்கூடிய மக்கள் எப்படி இருக்கணும், மன் ஆமன பில்லாஹ், முதலாவது அவர்கள் அல்லாஹ்வை நம்புவோம், முதலாவது அல்லாஹ் மீது அசைக்க முடியாத நம்பிக்கை வேண்டும். அந்த நம்பிக்கையார் சபை என்றுதான் நாம சொல்லுவோம். எனவே அந்த நம்பிக்கை அல்லாஹ் முதலாவது கொண்டு வாரான். இரண்டாவது, வல்யௌமில் ஆகிர், மறுமை நாள் மீது நம்பிக்கை வேண்டும். இந்த உலகத்துக்காக அல்ல நிர்வாகம், மறுமைக்காக நிர்வாகம். இந்த பள்ளியை வைத்து மக்களை நூற்றுக்கு நூறு கோடியாளியா மாற்றினா, இந்த பள்ளியை வைத்து மக்களை சீர்திருத்தினா. எனவே கண்ணியமானவர்களே, மறுமைக்காக வேண்டி மறுமையை நம்பக்கூடியவர்கள் இந்த பள்ளி பரிபாலனத்தை நிர்வாகம் செய்ய வேண்டும் என்ற விஷயத்தை அல்லாஹ் சொல்கிறான். தொடர்ந்து அல்லாஹ் சொல்கிறான், தொழுகை நிலைநாட்ட வேண்டும். நம்பிக்கையோடு மாத்திரம் இருந்துவிடக் கூடாது, நம்பிக்கையின் வெளிப்பாடு தொழுகையிலே வெளிப்பட வேண்டும். பொருளான தொழுகைகள் மாத்திரமல்ல, பொறுப்புதாரிகள் சுண்ணத்தான தொழுகைகள் கூட ஏனைய கூடுதலான நேரங்கள் பள்ளியோடு கவனத்தில் செலுத்த வேண்டும். கண்ணியமானவர்களே, இது பொறுப்புதாரிகள் இருக்க வேண்டிய தன்மை. அல்லாஹ் தொடர்ந்து சொல்கிறான், வசதி வாய்ப்பிருந்தா ஜகாத்து கொடுக்கும். கஞ்சத்தனம் காட்டக்கூடியவர்கள், உலோபித்தனம் உள்ளவர்கள் நிர்வாகத்தில் இருக்க முடியாது என்ற விஷயத்தை அல்லாஹ் சொல்லுவான் சொல்லிட்டான். எனவே அல்லாஹ் சொத்து செல்வத்தை கொடுத்திருந்தா ஜகாத்து கொடுக்க வேண்டும், அவர்கள் தான் நிர்வாகத்துக்கு வர வேண்டும். வலம் யக்ஷா இல்லல்லாஹ், அல்லாஹை தவிர வேறு யாருக்கும் பயப்படக்கூடாது. பட்டத்தை நீட்டினாலும் பயப்படக்கூடாது, ஆட்சியை நீட்டினாலும் பயப்படக்கூடாது, பணத்தை நீட்டினாலும் பயப்படக்கூடாது, வாழ நீட்டினாலும் பயப்படக்கூடாது. கண்ணியமானவர்களே, அல்லாஹ்வுக்கு தான் பயப்பட வேண்டும். நாம் ஒரு நீதத்தை செலுத்துகிறோம், அந்த நீதத்தை செலுத்துவதற்காக நாங்கள் கொலை செய்யப்படுவோம் தான். கண்ணியமானவர்கள், இது ஒரு சஹி, இது ஒரு சிறந்த மௌத்து. எனவே கண்ணியமானவர்களே, அல்லாஹ்வுக்காக வேண்டி வாழுவோம், அல்லாஹ்விடத்தில் எங்களை பொறுப்பு எல்லாம் ஒப்படைப்போம். அல்லாஹ் அப்படித்தான் சொல்லுகிறான், நீங்க அல்லாஹ்ட்ட பொறுப்பு ஒப்படைச்சா அவங்களோட பொறுப்பு வீணாகாது. எல்லாத்தையும் செய்தோட எல்லாத்தையும் பாரமெடுத்தால் அல்லாஹ் நிச்சயமாக எல்லா விஷயம் சீர் செய்திருவான். எனவே கண்ணியமானவர்களே, இது மிக முக்கியமான விஷயம், அல்லாஹ்வை பயப்படுகின்ற விஷயம். இப்படி வருகின்ற போது அல்லாஹ் சொல்கிறான், இப்படி செஞ்சாத்தான் நேர்வழி பெற்றவர்களாக முடியும். இதுதான் சிறந்த வழி என்பதை அல்லாஹ் குர்ஆன் சொல்லி காட்டுகிறான். எனவே கண்ணியமானவர்களே, இப்படி நிர்வாகத்துக்கு தெரிவு செய்யப்பட்டவர்கள், இந்த தன்மையுடையவராக இருப்பதோடு இந்த காலத்திலே இவர்கள் என்ன செய்ய வேண்டும், பொறுப்புதாரிகளாக இருக்கக்கூடியவர்கள், பொறுப்புதாரிகளாக தெரிவு செய்யப்படக்கூடியவர்கள் இந்த காலத்திலே இரண்டோ மூன்றோ வருஷங்கள், இந்த வருடங்களுக்கு நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? கண்ணியமானவர்களே, நிறைய வரலாற்று சம்பவங்கள் இருக்கிறது, நேரம் போதாது, சுருக்கமாக சில சம்பவங்களை சொல்கிறேன். கண்ணியமானவர்களே, உமர் இப்னு அப்துல் அசீஸ் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, அதே போல் உமர் ரலியல்லாஹு தஆலாவுடைய ஆட்சி காலம் எல்லாம் மிகவும் பெருசாக பேசப்படக்கூடிய ஆட்சி காலங்கள். என்ன காரணம் கண்ணியமானவர்களே, அவர்கள் செய்த காரணம் என்ன, அவருடைய வரலாறுகள் ஏன் பேசப்படுகிறது, அவருடைய நல்ல தன்மைகளை எல்லாம், அதாவது நல்ல தன்மைகளை வரலாற்றில் நாம் காணுகின்றோம். இந்த அளவு என்றால், உமர் ரலியல்லாஹு தஆலாவுடைய ஆட்சி காலத்தில் ஈராக்கில் ஒரு பயங்கரமான வெள்ளம் ஏற்படுது. வெள்ளம் ஏற்படுறதுக்கு முன்னதாக ஈராக்கில் உள்ள கவர்னருக்கு ஒரு லெட்டர் எழுதுகிறார். உமர் ரலியல்லாஹு தஆலா லெட்டர் எழுதுகிறாரு, ஒரு ஆட்சி காலத்துல பயங்கரமான ஒரு வெள்ளம் ஏற்படக்கூடிய சாத்திய குறி இருக்குது. எனவே மக்களை பாதுகாக்கிற விஷயத்துல நீங்க உறுதிப்படுத்துங்க, பலப்படுத்துங்க என்ற விஷயத்தை அவர்கள் லெட்டராக எழுதி அனுப்புகின்ற போது உடனே பெரிய ஒரு வெள்ளம் ஏற்பட்டு எந்த சேதமும் ஏற்படாமல் ஒரு நாய் செத்து போகிறது. அதுக்கு பின்னால் ஈராக்குடைய கவர்னர் ஒரு லெட்டர் எழுதுகிறார் உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்களுக்கு, ஈராக்கிலே வெள்ளம் ஏற்பட்டது, அனர்த்தங்கள் ஒன்றும் ஏற்படவில்லை, ஆபத்துக்கள் ஒன்றும் ஏற்படவில்லை, ஒரே ஒரு நாய் செத்து போனது. கண்ணியமானவர்களே, இந்த லெட்டரை வாசித்து உமர் ரலியல்லாஹு தஆலா அழுகின்றார். சஹாபாக்கள் கேட்டார்கள், கலீஃபா அவர்களே ஏன் அழுகின்றீர்கள், ஒரு நாய் தானே செத்து இருக்கிறது. உமர் ரலியல்லாஹு தஆலா சொன்னார்கள், இந்த உமருடைய ஆட்சி காலத்தில் ஒரு நாய் செத்து இருக்குதே, கயாமத்தில் அல்லாஹ் இந்த நாயுடைய நாய் செத்ததை பற்றி மின்னத்தில் கேட்பானே, இந்த உமர் எப்படி தப்பிக்கொள்வான் என்ற சிந்தனையோட ஒரு மிருகத்தின் மீது கூட, நாங்கள் சங்கை இல்லாத மிருகம் சொல்றோம் கண்ணியமானவர்களே, அருவறுப்பான மிருகம் நாய் பணிந்து சொல்றோம், அப்படியான ஒரு மிருகத்தை கூட அவருடைய ஆட்சி காலத்தில் இறக்க விரும்ப இல்லைண்டா, எவ்வளவு பெரிய ஆட்சி இருக்கும். இன்னைக்கு நானும் நீங்களும் நிர்வாகமாக இருப்பது மாடுகளுக்கு அல்ல, மிருகங்களுக்கு அல்ல, புனிதமான மனிதர்களுக்கு. நபியா சொன்னாங்க, மனிதர்கள் எல்லாம் பதர்கள் அல்ல, மனிதர்கள் சுரங்கங்கள், தப்பு தவறு செய்யக்கூடிய மக்களை சமூகத்தில் ஒதுக்காதீர்கள். அவர்களை யாரெல்லாம் தப்பு தவறு செய்கின்றார்களோ அவரோடு அதிகமாக இரக்கமாக இருங்கள். நான் இவ்வளவு தவறு செய்தும் என்னை இவர்கள் ஒதுக்கவில்லையே, என்னோடு இரக்கமாக இருக்கிறார்களே என்று சொல்லி அவர்களோடு அதிகமாக இரக்கம் இருக்கின்ற போது அவர்கள் நெருங்கி வருவார்கள். அவர்களை நாங்கள் தூரப்படுத்தினால் அவர்கள் ஒரு போது நீங்களுக்கு நெருங்க மாட்டார்கள். சஹாபாக்கள் நபிமார்களுடைய வரலாறுகளை பாருங்கள் கண்ணியமானவர்களே, எவ்வளவு பெரிய வரலாறுகள். சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கழுத்தை வெட்டிவிட்டு வருகிறேன் என்று போன உமர் ரலியல்லாஹு தஆலா நபியுடைய பண்பாடை பார்த்து பிரார்த்தித்து வருகிறார் என்றால், நபி அவர்கள் ஒரு சந்தர்ப்பத்தில் அவர் சொன்னார்களா, உமரே நீங்கள் ஒரு நாள் என்னுடைய கழுத்தை வெட்டி போக வந்த மனிதர் அல்லவா என்று சொன்னார்களா? இல்லவே இல்லை கண்ணியமானவர்களே, இதுதான் பண்பாடு. எனவே நாம் யாரையும் சமூகத்தில் ஒதுக்கக்கூடாது. அல்லாஹு சுப்ஹானஹு வதஆலா பரிசுத்த அல் குர்ஆனில் சொல்லுகிறார், மனிதர்களுடைய பெருமதி அல்லாஹ் சொல்லுகிறான் பாருங்கள், அல்லாஹு தஆலா மனிதருக்கு எவ்வளவு கண்ணியம் கொடுக்கிறான் பாருங்கள்.
قُلْ يَا عِبَادِيَ الَّذِينَ أَسْرَفُوا عَلَىٰ أَنفُسِهِمْ لَا تَقْنَطُوا مِن رَّحْمَةِ اللَّهِ.
சதா பாவத்திலே மூழ்கின்ற மக்களை பார்த்து அல்லாஹ் சொல்றான், பாவம்தான் நன்மையை புரட்டி கூட எடுக்கலாம், அந்த அளவுக்கு பாவத்தில் மூழ்கின்ற மக்கள், அவங்களை பார்த்து அல்லாஹ் சொல்றான், என்னுடைய அடியார்களே என்று அல்லாஹ் கூப்பிடுறான். கண்ணியமானவர்களே, பாவிகளை பார்த்து அல்லாஹ் கூப்பிடுறான். இன்னைக்கு எங்களுக்கு ஒரு தவறு செஞ்சிட்டா நாங்க சமூகத்தில் அப்புறப்படுத்திடுவோம். கண்ணியமானவர்கள், அல்லாஹுடைய அடியார்களா எப்படி கூப்பிடலாம், பாவினும் அல்லாஹ் கூப்பிடலாம், ஆனா அல்லாஹ் என்னுடைய அடியார் என்று கூப்பிடுறான். கூப்பிட்டு அல்லாஹ் என்ன சொல்றான் தெரியுமா, நிச்சயமாக அல்லாஹுடைய மன்னிப்பை விட்டு நீங்கள் நிராசையாக வேண்டாம், நிச்சயமாக அல்லாஹ் எல்லா பாவங்களையும் மன்னிக்க கூடிய ரப்பாக இருக்கிறான். நிச்சயமாக அவன் மன்னிப்பாளன், அவன் இரக்கமானவன் என்று அல்லாஹ் பரிசுத்த அல் குர்ஆனிலே அந்த பாவிகளை விடுத்து சொல்கிறான். எனவே கண்ணியமானவர்களே, யாரும் பதறிகள் அல்ல, மனிதர்கள் எல்லாம் சுரங்கங்கள். எனவே கண்ணியமானவர்களே, மனிதர்களை பெருமதியாக மதிப்போம். எனவே உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அந்த அளவு கௌரவமாக அந்த ஆட்சிகளை செய்தார். இன்னும் பாருங்க, உமர் ரலியல்லாஹு தஆலா ஒரு சந்தர்ப்பத்தில் மக்களோடு சாப்பிட்டுக் கொண்டிருக்கிறார்கள். அதாவது உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சாப்பிடவில்லை, அழுகின்றார். பக்கத்தில் இந்த சஹாபாக கேட்டார்கள், கலீஃபா அவர்களை ஏன் சாப்பிட மாட்டீர்கள்? சொன்னார்கள், என்னுடைய ஆட்சிக்கு கீழால் எத்தனை ஏழைகள் இந்த நேரத்திலே பசியோடு இருப்பார்களோ அதனால் அந்த நினைவை வந்துவிட்டால் நான் சாப்பிட மாட்டேன், அவர்களோடு பசியோடு நானும் ஒன்று சேர்ந்து கொள்வேன் என்று சொல்லி கவலைப்பட்டு கண்ணீர் வடிக்கிறார். கண்ணியமானவர்களே, ஒரு ஆட்சியாளர் இருக்கக்கூடிய நிர்வாகத்தில் இருக்கக்கூடிய நல்ல தன்மைகளை வரலாறுகளை காணப்படுகிறது. அதே போல உமர் இப்னு அப்துல் அசீஸ் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவருடைய வரலாறுகளை பாருங்கள். மிக முக்கியமான ஒரு ஆட்சியாளர், கிட்டத்தட்ட 30 மாதங்கள் 2.5 வருடங்கள் ஆட்சி செய்தார். எவ்வளவு பெரிய ஆட்சி என்று பாருங்கள் கண்ணியமானவர்களே, ஒரு சிறந்த ஒரு ஆட்சி. எந்த அளவுக்கு ஆட்சி செய்தார் என்றால், அவருடைய காலத்தில் ஜகாத் எடுப்பதற்கு யாருமே இல்லை, சதகா எடுப்பதற்கு, ஜகாத் எடுப்பதற்கு, மகர் கட்டேலாம் இருப்பதற்கு, யசீம்கள் என்று யாருமே இல்லாத ஒரு கட்டம். எந்த அளவுக்கு மக்களை கவனித்தார்கள் கண்ணியமானவர்களே, ஒரு சந்தர்ப்பத்தில் கேட்கின்றார்கள், ஐநல் ஹாரிமூன், ஐநல் யசாமா, எங்கே கடனாளிகள் வாருங்கள், பைத்துல் மாலிலே பணம் இருக்கு எடுத்து செல்லலாம், எங்கே யசீம்கள் வாருங்கள், பைத்துல் மாலிலே பணம் இருக்கு எடுத்து செல்லலாம், மகர கொடுத்து திருமணம் முடிச்சிக்க வழி இல்லாம எத்தனை பேருக்கு வாருங்கள், பணம் இருக்கு பைத்துல் மால் எடுத்து செல்லலாம் என்று அழைப்பு கொடுக்கிற போது யாருமே பெற்றுக்கொள்ளாத அளவுக்கு 30 மாதங்கள் ஏற்படுத்திய மாற்றம். ஆனா உமர் இப்னு அப்துல் அசீஸ் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர் மௌத்தாகின்ற போது ஒரு ஜுப்பாவோட மௌத்தானார்கள், ஒரு நீட்ட ஆடையோட. ஆனா அவரை கஃப செஞ்சுக்க ஆடை இல்லை. வறுமையோடு ஏழ்மையோடு வாழ்ந்தாரு, ஆனால் சமூகத்தை ஏழ்மையில விட்டு செல்ல இல்லை. கண்ணியமானவர்களே, கிட்டத்தட்ட 9 பிள்ளைகளுக்கு வாப்பா வாங்கி விட்டுட்டு போறாரு. சாதாரண கொஞ்சம் தான் பணம், பிள்ளைகளுக்கு ஒன்றும் இல்லை, சாலிஹீங்களை அல்லாஹ் பொறுப்படுப்பான், எனவே இந்த பிள்ளைகளை அல்லாஹ் பொறுப்படுத்த போதுமானவன் என்று சொல்லி என்ன நிலைமையில பல விடுத்தம் சொல்லுவாங்க. கண்ணியமானவர்களே, இப்படி சொல்லி சொல்லி சார் அந்த பின்னால உமர் இப்னு கத்தாப் ரலி, அதாவது உமர் இப்னு அப்துல் அசீஸ் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, சில காலங்களுக்கு பின்னால் மௌத்தாகின்றார். மௌத்தா போனதுக்கு பின்னால் அல்லாஹ் கொடுக்கிற உதவிகள் நிறைய வரலாறுகளை பெறுகிறது, வரலாறு இடம்பெற்றிருக்கிறது. கன்னிமார்களே, அந்த சந்தர்ப்பத்தில் அவர் ஜனாதாவை கபரில் வைக்கின்ற போது ஒரு வெள்ளி தட்டு அப்படியே வந்து ஜனாதாவுக்கு மேல விழுந்தது. விழுந்ததுக்கு பின்னால அந்த வெள்ளி தட்டில் ஒரு வார்த்தை போகப்பட்டு, ஹாதா அஸானு மினல்லாஹ் இலா உமர் இப்னு அப்துல் அசீஸ் மினன்னார், அல்லாஹ்வுடையிலிருந்து வந்த ஒரு அழைப்பு இது, நரகத்தில் இருந்து உங்களுக்கு விடுதலை கிடைத்து விட்டது, உங்களுக்கு ஒரு சீட்டு என்று அந்த வெள்ளி தட்டில் எழுதப்பட்டதாக வரலாறுகளை பதியப்படுகிறது. ஒரு சிறந்த நிர்வாகிக்கு அல்லாஹ் கொடுக்கிற உதவி. எனவே கண்ணியமானவர்களே, எங்களுடைய காலப்பகுதியிலே எத்தனை பேரை நாங்கள் தொழிலாளியா மாற்றிருக்கிறோம், எத்தனை பேரை ஜகாத்து கொடுத்து உருவாக்கி வைத்திருக்கிறோம், எத்தனை ஏழைகளை பணக்கார ஆக்கிட்டு இருக்கிறோம் என்று சிந்திக்க வேண்டும். கண்ணியமானவர்களே, இது நிர்வாகிகளிடத்தில் இருக்கக்கூடிய முக்கியமான தன்மை. அடுத்து எல்லோரும் மெதுவாக நல்ல முறையில் பழகி கொள்ள வேண்டும். அடுத்தது கண்ணியமானவர்களே, ஜமாத்தார்கள், ஜமாத்தார் நிர்வாகிகளுக்கு எப்போது உதவியாக இருக்க வேண்டும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், உங்களுக்கு யாராவது ஒருவர் தலைவராக நியமிக்கப்பட்டால் அவர் ஊனமுற்றவராக இருந்தாலும் அவருக்கு நீங்கள் கட்டுப்படுங்கள் என்று சொன்னார்கள். கண்ணியமானவர்களே, இஸ்லாம் தெளிவாக சொல்லித் தருகிறது தலைமைத்துவத்தை. 3 பேர் இருந்தாலும் உங்களுக்கு ஒரு தலைவரை நியமித்துக் கொள்ளுங்கள். அந்த அளவு இஸ்லாம் தலைமைத்துவத்தை வலியுறுத்திருக்கிறது. காயில திராட்சை போன்ற தலையை கொண்ட அபிசினியை நாட்டுவர்களுக்கு அமீராக வந்தால் அவருக்கு கட்டுப்படுங்கள் என்று சரிய சொல்லித் தருகிறது. எனவே கண்ணியமானவர்களே, எங்களுக்கு நிர்வாகிகளக்கூடிய கட்டளைகள் அவருடைய ஏவல்கள் இவைகளை மீறி நாங்கள் செய்யப்படுகின்ற போது பாரசுரமான விளைவாக எல்லா சந்தர்ப்பங்களிலும் மசிராவு கட்டுப்படுங்கள். எனவே இது சாதாரணமான ஒரு பொறுப்பு அல்ல. இந்த பொறுப்புகள் தெரிவு செய்யப்படக்கூடியவர்கள் இந்த பொறுப்பை அழகான முறையில் செய்யுங்கள். இது சுவர்க்கத்தை பெற்றுக் கொள்வதற்கு அல்லாஹ்விடத்திலே மிகப்பெரிய அந்தஸ்தை பெற்றுக் கொள்வதற்கு ஒரு பாக்கியமாக அந்த பொறுப்புகளை கருதுங்கள். எனவே கண்ணியமானவர்களே, ஒருவரை சமூகத்தில் உள்ளவர்கள் அமீராக நியமிக்கிறார். நியமிக்கப்பட்டதற்கு பின்னால் சமூகத்திலே உள்ளவர்கள் மீது அவர் கவனம் செலுத்துகிறார். கவனம் செலுத்தி விட்டார் என்றால் அவர் மீது அல்லாஹ் கவனம் செலுத்துகின்றான். அவருடைய எல்லா விவகாரங்களையும் அல்லாஹ் பொறுப்படுத்துகின்றான். அவருக்கு உதவியாக அல்லாஹ் இருக்கிறான். அவருக்கு வழிகாட்டியாக அல்லாஹ் இருக்கிறான் என்ற கருத்தை நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். எனவே கண்ணியமானவர்களே, உங்களிலே பொறுப்புதாரிகள், உங்களிலே நிர்வாகிகள், ஜமாத்தார்கள் எப்படி இருக்க வேண்டும் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னார்கள், நீங்கள் அவர்களுக்கு துஆ செய்ய வேண்டும், அவர்கள் உங்களுக்கு துஆ செய்ய வேண்டும், அவர்கள் உங்களுக்கு உதவியாக இருக்க வேண்டும், நீங்கள் அவர்களுக்கு உதவியாக இருக்க வேண்டும். உங்களுடைய கெட்ட நிர்வாகிகள், கெட்ட ஜமாத்தார் யார் தெரியுமா? நீங்கள் அவர்களை பேசிக் கொள்வீர்கள், அவர்கள் இவர்களை பேசிக் கொள்வார்கள். நீங்கள் அவர்களை விரும்ப மாட்டீர்கள், இவர்களும் அவர்களை விரும்ப மாட்டார்கள். எனவே கண்ணியமானவர்களே, நாங்கள் எப்போதும் சின்ன சின்ன விஷயங்களில் முரண்பட்டு போனாலும் ஏராளமான விஷயங்களை நாங்கள் உடன்படுகின்றோம். உடன்படக்கூடிய விஷயங்களை நாங்கள் எப்போதும் ஒற்றுமையாக இருக்க வேண்டும். எங்களுக்கு ஒரு விஷயம் விருப்பம் இல்லை, இது எங்களுடைய அனுமதி இல்லாமல் செய்து விட்டார்கள். கண்ணியமானவர்களை, அதை சகித்துக் கொள்ள வேண்டும், அதை முறையாக அணுக வேண்டும், அதை ஒரு முறையாக அணுக வேண்டும். சரிய அழகாக சொல்லித் தருகிறது. எனவே கண்ணியமானவர்களே, மனிதர்கள் என்று சொல்லக்கூடியவர்கள் ஒரு இயற்கையிலே மனிதத்தின் ஒரு தன்மை இருக்கிறது. உளவில் சொல்லுகின்ற தத்துவத்தில் ஒன்றுதான், உளவில் சொல்லுகின்ற விடயங்களில் ஒன்றுதான், மனிதன் குறையுள்ளவன், குறை காண்பது மனிதனுக்கு அதிகம் இன்பம் இருக்கிறது. எனவே குறை தேடுவார்கள், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது குறை கண்டார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மனைவி எங்களுடைய தாய் ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் மீது குறை கண்டார்கள், விட்டு கட்டினார்கள், நபிகளார் மீது விட்டு கட்டினார்கள். நபிகளாருக்கு வேலையிலே ஒரு பைத்தியக்காரர், இவர் இரவு பகலாக சுத்தி செய்கிறார் என்று நபிகளாரை திட்டினார்கள். கெட்ட பிறந்த ஆயிஷா நாயக்கு அவதூறு சொன்னார்கள். கண்ணியமானவர்களே, குறை செய்பவர்கள் அதிகமாக இருக்கிறார்கள். எனவே அந்த குறைகளை கொன்று எப்போதும் வாழ்ந்து விடாதீர்கள். குறைகளுக்கு ஒரு நாள் முற்றுப்புள்ளி வையுங்கள். நிச்சயமாக அல்லாஹ் எங்களுடைய குறைகளை யார உதவியும் எங்களுக்கு கிடைக்காத கயாமத்து நாள்ல அல்லாஹ் எங்களோட குறைகளை மறைப்பான். யார் அடியார குறைகள் துன்யாவில் மறைக்கிறாங்களோ, கஷ்டங்களை நீக்கிறாங்களோ, அல்லாஹ் மறுமையில் அவங்கள கஷ்டங்களை நீக்கி அவங்களோட குறைகளை மன்னிக்கிறாங்க. இங்க உள்ள குறை இது குறை இல்ல, இங்க உள்ள அங்கவீனம் அது அங்கவீனம் அல்ல. அல்லாஹ்விடத்துல குறையோட போனா அங்க நஷ்டவாளியாக இருந்தா அதை விட மிகப்பெரிய நஷ்டம் ஒன்றுமே இருக்க முடியும். எனவே கண்ணியமானவர்களே, ஐந்து வகையான உலகம் இருக்குது. முதலாவது ஆலமுல் அர்வாஹில் இருந்தோம், அதற்கு பின்னால ஆலமுல் அர்ஹாம் தாயுடைய வயிற்றுல 10 மாதம் இருந்தோம், அதற்கு பின்னால ஆலமுல் துன்யா துன்யாவுல சில காலம் வாழ்வோம், 70, 60, 70, 80 வருடங்கள் வாழுவோம், அதற்கு பின்னால ஆலமுல் பர்சா கபருடைய வாழ்க்கம் சில வருடங்கள் வாழுவோம், அதற்கு பின்னால ஆலமுல் ஆஹிரா கடைசி உலகம், அதுதான் நிரந்தர உலகம். அங்குள்ள வெற்றி தான் நிரந்தர வெற்றி, அங்குள்ள தோல்வி தான் நிரந்தர தோல்வி. எனவே கண்ணியமானவர்களே, அங்க எல்லாருக்கும் வலது கையில சர்டிபிகேட் கிடைக்கணும், எல்லாருக்கும் ஜன்னத்து சிறதோஸ் கிடைக்கணும். அதற்காக வேண்டித்தான் தலைமைத்துவங்கள், அதற்காக வேண்டித்தான் நிர்வாகிகள் சொல்லுவார்கள், சொல்லுங்கள் பள்ளிக்கு வாருங்கள், தொடர்பு ஏற்படுத்துங்கள் என்று பல வகையிலே எங்களுக்கு நல்ல விஷயங்களை சொல்லித்தருவார்கள். ஏன் காரணம், கண்ணியமானவர்களே, எங்கள் எல்லோரையும் சுவர்க்கத்திலே கொண்டு வந்து சேர்க்கத்தான் அவர்கள் முயற்சி பண்ணுகின்றார்கள். எனவே கண்ணியமானவர்களே, இப்போதும் நிர்வாகிகளுக்கு உதவியாக ஜமாத்தாக இருங்கள். எந்த அளவு உண்டால் ஒரு சம்பவத்தை நாங்கள் பார்க்கிறோம். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் அவருடைய மகனும் கஹபுத்துல்லாவை கட்டுகின்றார். அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா அந்த கஹபுத்துல்லாவை கட்டுகின்ற வரலாறை குர்ஆனில் சொல்லியிருக்கிறான். குர்ஆனிலே 6666 ஆயத்து இருக்கு. 6666 ஆயத்துகள் இருக்கின்றன கண்ணியமானவர்களே. இந்த ஆயத்துக்கள்ல இப்ராஹிம் நபியுடைய சில வரலாறுகள் சில ஆயத்துக்கள் சொல்லப்படுகிறது. ஆனா கபுத்துல்லாவை இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் கட்டினார்கள் கண்ணியமானவர்களே, அந்த கபுத்துல்லாவுக்கு எவ்வளவு கல்லு போனது, எத்தின தூண், எவ்வளவு சீமெண்ட், எவ்வளவு மண்ணின் அல்லாஹ் பேசவில்லை. அல்லாஹ் பேசுறான், அந்த இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவருக்கு இருந்த தன்மை என்ன, அவருக்கு இருந்த நல்ல தன்மை என்ன கண்ணியமா, அதைத்தான் அல்லாஹ் குர்ஆன் சொல்கிறான். ரப்பனா தகப்பல் மின்னா இன்னக்க அன்னஸ் ஸமீஉல் அலீம். அவர் கேட்கின்றார் ஒரு துஆ, மிகப்பெரிய ஒரு வேலை சமூகத்துக்காக செய்து போட்டு கேட்கின்றார்கள். யா அல்லாஹ், என்ன இந்த வேலையை கபூல் செஞ்சுக்கொள், நான் ஒன்று செய்ய இல்லையா அல்லாஹ், உன் புறத்தால இதை கபூல் செஞ்சுக்கொள், நான் ஒன்று செய்ய இல்லை, இதை உன் புறத்தால கபூல் செஞ்சுக்கொள். அல்லாஹ் எந்த அளவு கபூல் செஞ்சான் தெரியுமா, ஒரு நிர்வாகிய ஒரு பொறுப்புதாரிய அல்லாஹ் கபூல் செஞ்சால் முதலாவது அவர பிள்ளைகளை கபூல் செய்வான், அவர ஊரை கபூல் செய்வான், அவர குடும்பத்தை கபூல் செய்வான், அதற்கு பின்னால் அல்லாஹ் அவர்களுக்கு சுவர்க்கத்தை மறுமையில கபூல் செய்வான். எனவே ஒரு நிர்வாகி அல்லாஹ் கபூல் செய்ய போறான். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை கபூல் செய்தான், அதற்கு பின்னால் இஸ்மாயில் அவர்களை கபூல் செய்தான். இஸ்மாயில் அவர்களை கபூல் செய்தால் அல்லாஹ் எப்படி கபூல் செய்தார் கண்ணியமானவர்களே, அவர்களுக்கு அல்லாஹ் 12 ஆண் குழந்தைகளை கொடுத்தான். 12 ஆண் குழந்தைகளும் 12 அரபு கோத்திரங்களுக்கு தலைவராக மாறுகின்றார்கள். கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த பரம்பரையில் இருந்து வருகின்றார்கள். கண்ணியமானவர்களே, ஒரு நிர்வாகியுடைய நல்ல தன்மை அவர் சொல்லுகின்றார்கள். அதுக்கு பின்னால் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ் சொல்லுகிறான், கஹபுத்துல்லாஹ்வுக்கு மேலே வேறு நீங்கள் அஸ்ஸின் மக்களுக்கு அழைப்பு கொடுங்கள், அஸ்ஸின் ஃபின்னாஸ் மக்களுக்கு அழைப்பு கொடுங்கள் கஹபுத்துல்லாஹ்வுக்கு வருமாறு. கண்ணியமானவர்கள், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் தயங்குகின்றார்கள். இந்த நேரத்தில் அழைப்பு கொடுத்தால் மக்களுக்கு எப்படி கேட்க போகிறது, எப்படி தூரத்திலிருந்து மக்கள் வருவார்கள் என்று யோசிக்கிறார். அல்லாஹ் சொல்கிறான், இல்லை இப்ராஹிமே, நீங்கள் அழைப்பு கொடுங்கள், அவர் அழைப்பு கொடுக்கிறார். கண்ணியமானவர்களே, அந்த அழைப்பை இன்று கூட இன்றும் நிறைவேற்றுகின்றார்கள். மக்கள் எல்லாரும் இன்றைக்கு கஹபத்துல்லாஹ்வுக்கு போறார்கள். ஹஜ் என்றும் உம்ரா என்றும் ஏனைய வணக்க வழிபாடுகளில் தவாப் வேண்டும் மக்கள் எல்லாம் இன்று வருடா வருடம், அதாவது மாதா மாதம் அங்கு சென்று கொண்டிருக்கிறார். அவருடைய துவா அவருடைய நிர்வாகத்தின் கபூலை பார்க்கும். எனவே கண்ணியமானவர்கள், அல்லாஹ் எங்களை கபூல் செய்தால் அதை விட மிக பெரிய ஒரு செல்வம் வேறு என்ன இருக்க முடியும். எனவே கண்ணியமானவர்களே, எப்போதும் நாம் சமூகத்துக்கு உதவியாக இருப்போம். எனவே எல்லா சந்தர்ப்பங்களிலும் நிர்வாகிகள் எங்களுக்கு உதவியாக இருப்பதை போல அவர்களுக்கு உதவியாக நாங்கள் இருப்போம். எனவே கண்ணியமானவர்களே, எல்லோரும் இந்த பொறுப்பு இருக்கக்கூடியவர்கள் தான். எனவே பொறுப்புகளுக்கு வந்தது பின்னால் சமூகத்துல கவலை நிறைய ஏற்படும். இது ஒரு மிகப்பெரிய ஒரு அமானுஷம், இது மிகப்பெரிய ஒரு அமானுஷம். சாதாரணமாக ஒரு வடை விற்கக்கூடிய ஒருவருக்கு கேட்கக்கூடிய கேள்வி அல்ல, நிர்வாகத்திலே கேட்பது. ஒரு வடை விற்கின்ற ஒரு வியாபாரத்தில் ஒரு கேள்வியெல்லாம் கேட்பான், நேற்றைய எண்ணெய் இலண்டிக்கு வடையை பொறுத்தையா, நேற்றைய வடை இன்றைக்கு விற்றையான ஒரு கேள்வி எல்லாம் கேட்பான். நியாயம்தான், ஆனா சமூகத்தில் உள்ள பொறுப்புதாரிகளுக்கு அல்லாஹ் சாதாரணமான கேள்வி அல்ல. முழு ஊரை பற்றியும் எல்லாம் கேட்பான், பாடசாலையை பற்றி கேட்பான், சின்ன பள்ளிகளை பற்றி எல்லாம் கேட்பான், சிறார்களை பற்றி கேட்பான். எனவே கண்ணியமானவர்களே, பொறுப்புதார்கள் என்ற வகையில நிர்வாகிகள் மாத்திரமல்ல பொறுப்புதார்கள், ஒவ்வொரு வாப்பமாரும் ஒவ்வொரு சமூகத்தின் தலைவர்களும் எல்லோரும் பொறுப்புதாரிகள் தான். உலமாக்கள் பொறுப்புதாரிகள், தனவந்தர்கள் பொறுப்புதாரிகள், படித்த பட்டதாரிகள் எல்லோரும் பொறுப்புதாரிகள். எனவே கண்ணியமானவர்கள் இந்த பொறுப்புகளை சரியான முறையில் நிறைவேற்றுகின்ற போதுதான் சமூகத்தில் நல்ல குழந்தைகளை உருவாக்கலாம். நான் ஆரம்பத்தில் சொன்ன இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் இரண்டு பிள்ளைகள், பல்லாடு வயதில் கிடைத்த இரண்டு பிள்ளைகள், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு கிடைத்த, அதாவது இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாம், இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாம் இரண்டு பேரையும் பிள்ளையாக பார்க்கவில்லை, இரண்டு பேரையும் சமூகமாக பார்த்தார்கள், இரண்டு சமூகமாக பார்த்தார்கள். இன்னும் நாங்கள் ஒரு ஊருக்காவணி கஷ்டப்படுகிறோமா, ஒரு பிள்ளைக்காவணி செலவழிக்கிறோமா, ஒரு பிள்ளைக்காவணி ஓத வைக்கிறோமா, அந்த பிள்ளைக்கு செலவழிக்கிறோமா? கண்ணியமானவர்களே, அது ஒரு பிள்ளைக்கு செலவழிக்க செலவழிப்பல்ல, ஒரு சமூகத்தை பாதுகாக்க, எதிர்காலத்து ஒரு சிறந்த ஒரு தலைவரை உருவாக்க, எதிர்காலத்து ஒரு நல்ல பிள்ளையை உருவாக்க, எதிர்காலத்தை இஸ்லாத்துக்கு எதிராக வரக்கூடிய சவால்களை தடுத்து நிறுத்த ஒரு சமுதாயத்தை உருவாக்குறேன் என்ற சிந்தனையோடு வாழுங்கள். எனவே மதரசாவிலே படிக்கக்கூடியவர் அல்லது பாடசாலையில் படிக்கக்கூடியவருக்கு ஏதாவது உதவிகள் செய்கின்றோம். கண்ணியமானவர்களே, இந்த உதவி சாதாரண ஒருவருக்கு செய்யக்கூடிய உதவி அல்ல, ஒரு சமூகத்துக்கு செய்யக்கூடிய உதவி என்றுங்கள். எனவே கண்ணியமானவர்களே, இந்த நிர்வாகத்தை கட்டுப்படுங்கள், நிர்வாகத்துக்கு எப்போதும் உதவியாக இருங்கள். பள்ளியுடைய விடயங்கள் எல்லா சந்தர்ப்பங்களும் ஆலோசனை பண்ணி முடிவெடுங்கள். வல்லவன் அல்லாஹ் இந்த பள்ளி பரிபாலனத்தை நல்ல முறையில் செஞ்சு அந்த அல்லாஹுடைய உதவியை பெற்றுக் கொள்ளக்கூடிய மக்களாக அல்லாஹ் என்னையும் உங்களையும் பூரா முஸ்லீம் உம்மத்தை பூசிக் கொள்வானாக. யா அல்லாஹ், வரக்கூடிய ரமலான் அடையக்கூடிய பாக்கியை தந்துடுவாயாக. யா அல்லாஹ், அது நன்மையால அலங்கரிக்கக்கூடிய பாக்கியை தந்துடுவாயாக. யா அல்லாஹ், அதை புனிதமான நாள் லைலத்துல் கத்ர் அடையக்கூடிய பாக்கியை தந்துடு. யா அல்லாஹ், பலவீனமான அடியார்கள் யா அல்லாஹ், எங்களை மன்னிச்சு யா அல்லாஹ். நீ மன்னிக்கிறவர் யாருமே மன்னிக்க மாட்டார் யா அல்லாஹ். பொறுப்புகளுக்கு தகுதி இல்லையா அல்லா? எனவே அடியார்களால் பொறுப்புக்கு நியமிக்கப்பட்டால் நல்ல முறையில் செய்யக்கூடிய பாட்டு தந்து வாயாக. யா அல்லாஹ், இதற்கு முன் யாரெல்லாம் பொறுப்புதார்களா கஷ்டப்பட்டு இந்த உலகத்திலே, அது அவருடைய மாளிகைக்காக நேரங்களை கொடுத்தாங்களோ, தன்னை பிள்ளை குட்டிக்கு, தன்னை குடும்பத்துக்கு, தன்னை தொழிற்சாலைகள் எல்லாம் விட்டு விட்டு உன்னுடைய மாளிகைக்காக நேரத்தை கொடுத்தாங்க, அவரை கண்ணியப்படுத்திடுவாயா? யாழ் அவர் குடும்பத்தில் பிரச்சனை தீர்த்துடுவாயாக. யாழ் அவர் தொழிற்சாலைகளை பறக்க செஞ்சிருவாயாக. யாழ் உன்னுடைய பரிபாலனை செஞ்சவர்கள் யா அல்லாஹ், உன்னுடைய பள்ளியை பரிபாலனை செஞ்சவர்கள் யா அல்லாஹ், இதை அவர் கண்ணியப்படுத்திடுவாயா? யா அல்லாஹ், வரக்கூடிய நிர்வாகிகளை நல்ல நிர்வாகிகளை கபூல் செஞ்சு கொள்வாயாக. சமூக சிந்தனையோடு கவலைப்படக்கூடிய நிர்வாகிவாயா? யா அல்லாஹ், அல்லாஹ்வுக்கு பயந்து நடக்கூடிய நிர்வாகிகளை கபூல் செஞ்சு கொள்வாயா? யா ஜமாத்தார் எல்லாரையும் கபூல் செஞ்சு கொள்வாயாக. யா அல்லாஹ், பாவங்களில் மக்கள் எல்லாரையும் பாதுகாத்துடுவாயா? யா அல்லாஹ், எங்க உள்ளத்தை பரிசுத்தப்படுத்திடுவாயா? யா அல்லாஹ், எல்லா சந்தர்ப்பங்களிலும் உனக்கு பயந்து வரக்கூடிய கூட்டத்தை அனைவரையும் கபூல் செஞ்சு கொள்வாயாக. யா அல்லாஹ், இந்த பகுதியில் அதிகமான உலமாக்களை உருவாக்கிடுவாயா? அதிகமாக படித்தவர் உருவாக்கிடுவாயா? புத்திஜீவி உருவாக்கிடுவாயா? யா அல்லாஹ், அல்லாஹ்வுடைய உதவியை நேரடியாக எங்களை உங்களுக்கு தந்துடுவாயா? யா அல்லாஹ், ஒற்றுமையை தந்துடுவாயாக. யா அல்லாஹ், எல்லோரும் மூத்தவரை கட்டுப்படக்கூடியவர் ஆக்கிடுவாயாக, பல மாசிலே கட்டுப்படக்கூடிய ஆக்கிடுவாயாக. யா அல்லாஹ், உங்களுடைய பெண்மணியோடைய வாழ்க்கையை சீராக்கிடுவாயாக. யா அல்லாஹ், அந்த துவாக்களை கபூசிந்து கொள்வாயாக. யா அல்லாஹ், இதுவெல்லாம் நாங்கள் கேட்க மறந்தோமோ அத்தனை கேட்டபடி கபூசிந்து கொள்வாயாக. ஆமீன் ஆமீன். வாஹதவனா அனில் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.
அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. மேலும் இது போன்ற இன்னும் பல பயான்களை www.acmyc.com எனும் இஸ்லாமிய இணையதளம் ஊடாக நீங்களும் டவுன்லோட் செய்து கொள்ள முடியும். அஸ்ஸலாமு அலைக்கும்.